நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கீரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஓய்வு பெற்ற முதுகலை தமிழ் ஆசிரியர் சி துரைமாணிக்கம் அவர்கள் காலம் போற்றும் கல்வி என்ற தலைப்பில் பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. கல்வியை வந்து கத்துக்கணும், கல்வி தான் வாழ்க்கையை முன்னேற்றும் அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற நிறைய அறிஞர்கள் கல்வி குறித்து தொடர்ச்சியா ஒரு வழியை வந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
ரொம்ப வணக்கங்க. புதுகை பண்பலி வான நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவரிடமும் நான் கருத்து பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. என்னை பற்றி அறிமுகம் என்று சொல்லும்போது, நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அணவியல் என்ற கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். அதன் பிறகு தமிழ் வழி கல்வியாக பயின்று காரைக்குடி அழகப்பர் கல்லூரி இளங்கலை முதுகலை இளம் முனைவர் பட்டம் முதலான பட்டங்களை பெற்று இன்னைக்கு 12 நூல்களுக்கு மேலாக எழுதியிருக்கின்றேன். என்னை பற்றி இன்னொரு சிறப்பு சொல்லணும்னா, நான் 5 வயசுல பள்ளிக்கூடம் போனேங்க ஐயா. அப்படி 5 வயதுல பள்ளிக்கூடம் போனேன்னா, இன்றைக்கு வயது 72, 58 வயதுல அரசில் இருந்து ஓய்வு பெற்று அதன் பிறகு தனியார் பள்ளியிலே இன்றைக்கு வயது 72 என்னுடைய கால்கள் பள்ளியை நோக்கியே நகர்ந்து கொண்டு கற்றதையும் நான் பெற்றதையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை என் கடமையாக கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே உங்களிடத்தில் நான் கல்வி சார்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி
ஐயா. இன்னைக்கு கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லா மாணவர்களுக்குமே இயற்கையா இருக்குது. நிறைய மாணவர்களும் அதை ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல கல்வி அப்படின்னா என்ன, அதை பத்தின ஒரு அடிப்படை தகவல்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஆமையா, கல்விதான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை. என்னன்னு சொன்னா அது கல்விதான் ஐயா. சாதாரண எந்த குடும்பத்துல பிறந்தாலும் அவனை மிக உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும் சமுதாய தடைகளை உடைச்சு மாற்றுவதும் கல்விதான். இது பல இலக்கியங்களும் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒருத்தனுக்கு அழகுன்னா என்னங்க, முன்னழகா பின்னழகா மோதி வருகின்ற கண்ணழகா கடை அழகா இடையழகா உடையழகா? இல்லை இல்லை இல்லை. பின் எதுதான் அழகு? கல்வி அழகுதான் அழகு. அந்த கல்வி இன்றைக்கு அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, இன்றைக்கு அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் ஏதோ எளிய நிலையில் இருப்பது போலவும், தனியார் பள்ளிகளிலே தன்னுடைய கல்வியை தொடர்வது தனது மரியாதைக்கு அந்தஸ்து கூறியதாக கருதிட்டாங்க. கல்வி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் செய்வது கல்விதான் ஐயா. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. ஒருத்தனை எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த செல்வங்களிலே மேலானது மெய்ப்பொருளாக இருப்பது கல்விதான். அதனாலதான் பாரதிதாசன் கூட சொல்வார்கள், உடைமை என்பது கல்வி உடைமையே அப்படிங்கிறாரு. எனவே உடைமை உன்னிடம் இருக்கு சொத்துன்னு சொன்னா அது கல்விதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்வி இன்றைக்கு வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிலைகளிலே இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றி தனியார் நிலைகளிலே படிச்சாதான் தனக்கு உயர்வு அந்தஸ்துன்னு கருதி பணங்காசுகளை கொட்டி எங்கு பார்த்தாலும் தனியார் மையங்களாக உருவாக்கி பள்ளிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக கல்வி மனுஷனுக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படை உறுதி. எது அழிஞ்சாலும் அழியும், கல்வி அழியாது. யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பது உண்மை. அதனை இளம் தலைவர்களிடத்தில் பதிய வைக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயவாதிகளுடைய அனைவருடைய கடமைங்க. அதனால கல்வியை எங்க படிச்சாலும் சரி, தனியாக பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கல்வியை கற்றே ஆக வேண்டும். அந்த கல்வியை கற்பதற்கு இயன்ற வரைக்கும் அரசு துணை செய்கிறது. நம்ம அரசு நம்முடைய கல்வி ஆர்வலர்களும் நாம் அதற்கு துணை நின்னா நல்லா இருக்கும். கல்விய உயர்ந்த நிலைக்கு மாணவர்கள் பின்பற்றுவாங்க. சொல்லுங்க ஐயா.
ஐயா, இப்ப நம்ம இந்த 21 நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கல்வி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நமக்கு வழங்கப்பட்டு வருது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து பல்வேறு ஆட்சிக்காரர்கள் இந்த கல்வியினுடைய பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்துட்டு புதுமைகளை புதுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வழங்கப்பட்ட கல்விக்கும் இப்ப நம்ம பள்ளி கல்லூரிகளில் வழங்கப்படக்கூடிய கல்வி எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருக்கு, ஒரு முன்னேற்றிருக்கு அடைஞ்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆரம்பங்கள்ல ஏதோ கல்வியை ஒரு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு படிச்சாங்க. இன்னும் வசதி வாய்ப்பு உடையவங்க கல்லூரி வலைக்கும் கல்வியை கொண்டு போனாங்க. அந்த கல்வியை ஆரம்பத்தில் படிக்கிற பொழுது படிக்கிற மாணவர்கள அடக்கம் ஒடுக்கம் பண்பு இருந்தது. அந்த மாணவன் சரியாக படிக்கலை என்றால் அவனை ஆசிரியர் அடிக்கலாம் மிரிக்கலாம், அவனுடைய கல்விக்காக என்ன வேணும் செய்யலாம் என்ற நிலைமை ஆசிரியர் கைகளில் கொடுக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் கத்தியை எடுக்காமல் எடுக்கணும்னா அவனுக்கு புத்தியை புகட்டணும், அப்படி புத்தி புகட்டவில்லை என்றால் காவலர்கள் கத்தியை தூக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு சொல்லுவோம். அந்த இளந்தளிர்களை இளம் மொட்டுக்களை கல்வியினால கொண்டு வருவதற்கு ஆரம்ப காலங்களிலே எல்லோரும் ஆசிரியர்களுக்கு முழு உரிமை கொடுத்தார்கள். இன்றைய சமுதாயத்திலே மாணவர்கள் அப்படி இல்லை. மாணவர்கள் கல்வியை கற்றுக்கிற பொழுது யாரும் தடை செய்யக்கூடாது. ஆசிரியர்களுக்கு எந்த வகையிலும் அவர்களை அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, மதிப்பெண் அதிகமாக எடுக்க வைப்பதற்கு. ஆக பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாணவர்களை கல்வியின் வாயிலாக உயர்ந்த நிலை கொண்டு வருவதற்கு மாணவனுக்கு சிந்திக்கிறத விட பெற்றோர்கள் தன் சிந்தையை தெரிவிக்கிறானியா. ஒரு மாணவனுக்கு இயல்பான எதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னா கண்டுக்கிறது இல்லை. மாணவனே படிக்க வைக்கணும், தனியார் பள்ளிகளை போன்ற பள்ளியில படிக்கணும், அதிக மதிப்பெண் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அங்கிருந்து காசை கொட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில பெற்றோர்களும் இருக்கிறார்கள். இப்படி வளர்கிற பொழுது மாணவனிடத்துல சுயசார்பு, பிறரிடத்தில் கொடுக்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பு, பாசம், கருணை, நேர்மை இவைகள் எல்லாம் தவிர்க்க ஆரம்ப காலத்துல இவைகளாம் இருந்தது. இன்றைக்கு வளரும் கல்விக்கு இதில் கொஞ்சம் கூட இடம் இல்லை. அவனுக்கு மனிதநேய பண்பு என்றால் என்ன என்று தெரியாமலே மார்க் எடுப்பதே தன்னுடைய குறிக்கோளாக நோக்காக இருக்கிறாங்க. ஆசிரியர்களிடத்துல என்ன வேணும் மதிப்பு மரியாதை இல்லாத அளவுக்கு நடந்துக்கிறாங்க. பெற்றோர்களிடத்துல அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த போக்கெல்லாம் களைவதற்கு இந்த கல்விகளே புதிய மாற்றங்களை, புதிய சமுதாய மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரே ஒன்று சொல்லட்டுங்களா, எல்லா இப்போ நம்முடைய கல்வி தேசிய கல்விக்குள்ளையாக இருக்கு, நம்முடைய மாநில கல்விக்குள்ளையாக இருக்கு. மற்ற மாநிலங்களில கல்வியெல்லாம் மும்மொழி திட்டம் கொண்டுட்டு வர்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி திட்டம், அந்த இருமொழி திட்டத்தினால இதுவரைக்கும் எந்த வகையிலும் குறைவில்லாமல் கொண்டுட்டு வராங்க. அரசு நகர்த்திக்கு வருது. இருமொழி திட்டம்னா என்னங்க, ஒரு இன்ஜினியரு வீட்டில் பூனை வளர்த்தாரு, அந்த பூனைய வெளியில போகணும், அவர் கூட்டிட்டு போனா அந்த பூனை வெளியில போகணும் வரணும் அப்படின்றதற்காக குட்டி பூனையையும் தாய் பூனையும் வளர்த்தார். அதுக்காக வீடு கூட்டிட்டு போனா அந்த பூனை வெளியில போகணும் அப்படின்றதுக்காக கொத்தனார் அழைச்சு, ஐயா இதுல ரெண்டு ஓட்டை போடுங்க, சின்ன பூனை போறதற்கு சிறிய ஓட்டை, பெரிய பூனை போறதற்கு பெரிய ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் வீட்டை கூட்டிட்டு போனா பூனை வந்து போகட்டும். உடனே கொத்தனார் கேட்கிறாரு, ஏங்க ஐயா பெரிய ஓட்டை போடுறதுக்குள்ள ஏன் சின்ன பூனை போகாதோ? ஓ அப்படியா அப்படின்னு உணர்றாங்க. அதுதாங்க நம்ம கல்விக் கொள்கையாக இருக்கு. அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் மாநிலத்துக்கு என்று ஒரு மொழி, அந்தந்த மாநில மொழி, இந்திய அளவிற்கு ஒரு மொழி, இது அளமாக இந்தியாவை கடந்து அயல் நாடுகளை கடந்து சொல்வதற்கு ஒரு மொழி என்று மும்மொழி திட்டம் சொல்றாங்க. ஆனா நம்முடைய அரசு நம்முடைய அடிப்படையான கோட்பாடு என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்துக்கும் சரி இந்திய நம்முடைய மாநிலத்துல தாய்மொழி இருக்கட்டும் சரி, இந்திய அளவிலும் சரி, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கும் சரி, அயல் மாநில கொள்கைக்கும் சரி, அதற்கு ஆங்கிலம் போதும். எனவே மாநில அளவிலே அந்தந்த தாய்மொழியாக தமிழ், மாநிலத்தை கடந்து இந்திய அளவிலும் சரி வெளி உலகிற்கு சொல்வதற்கும் ஆங்கிலம் என்ற அடிப்படையிலே நம்முடைய அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனை பொருட்படுத்தாமல், அரசினுடைய திட்டங்களை கவனத்திலே கொள்ளாமல் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைவர்களை தனியார் பள்ளிகளை பார்த்தால் எல்லாமே ஆங்கில வழியாகத்தான் படிக்கணும், ஹிந்தியை தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள அரசனுடைய போக்குக்கு நேர்மறையான எதிர்மறை சிந்தையோடு இன்றைய இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவது? அவர்களிடத்தில் இன்னும் புரிதல் உணர்வு இன்றைக்கு இல்லாதலா, அல்லது அடிப்படையான கல்விக் கொள்கைகளை மாற்றங்கள் பெறுகிறதா என்ற ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்குது. எனவே கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாநில அரசனுடைய கொள்கை மிகச்சிறந்த அளவில் வளர்ந்துட்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் போய் சேராத நிலையில இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கிறது என்பது வேதனையோடு சொல்றேன்.
ஐயா, இன்றைய காலகட்டத்துல கல்வியில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய, நமக்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அது ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, மாணவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இன்னைக்கு மாணவர்களை ஒரு இல்லத்திலிருந்து வீட்டிலிருந்து தன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. கல்வி மட்டும் இல்ல, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் சாதனத்தின் அடிப்படையில இன்றைக்கு கைபேசி இன்னைக்கு கொடுத்துருக்கோம். கொரோனா பீரியட்ல எல்லாரும் கைபேசி வைத்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு அதனுடைய தன்மை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, மாணவர்கள் அலைபேசியிலேயே மூழ்கி கிடக்கிறாரு. சின்ன வயது குழந்தையிலிருந்து இன்றைக்கு கல்லூரி நிலை வரைக்கும் பார்த்தோம்னா கைபேசியிலே அவங்க பழக்கத்தை மேற்கொண்டுட்டாங்க. அதனால நன்மை இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, அதுல பல வகையான தீமைகளும் நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கல்வியிலே முழுது நாட்டம் இல்லை.
ஐயா, இப்ப இருக்கக்கூடிய கல்வியில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், ஒரு புதிய ஒரு சிந்தனைகள் இருந்ததுன்னா இன்னும் நம்மளுடைய மாணவர்கள் கல்வியில ஒரு மேம்பட்ட நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா?
அப்படி சொல்லுகிற பொழுது மாணவனை ஆசிரியரை திறம் வாய்ந்த ஆசிரியர்களாக அமைக்கி தர வேண்டும். ஆசிரியர்களை தகுதி வாய்ந்த ஆசிரியர்களாகவும், மாணவர்களிடத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது மாணவருடைய குறைபாடுகளை கண்டு சொன்னால் அதனை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளிலும் இருக்க வேண்டும். அடுத்து மாணவன் வளர்கின்ற பொழுதே வெறும் புத்தக படிப்பை மட்டும் கொள்ளாமல் அவனிடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய சமுதாய நோக்கு, அவனிடத்தில் பரவி கிடக்கின்ற ஒரு சமுதாயம் என்று உயர்ந்த நிலையில் இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நோயுற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும், வறுமைப்பட்டவனுக்கு துணை செய்ய வேண்டும் என்ற அடிப்படை பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகைகளில் இந்த சமுதாயம் இருக்க வேண்டும். இந்த கைபேசி போன்ற நிலைமைகள்ல மாணவனை குறைவாக அதனை பயன்படுத்தி கல்வியின் மீது நாட்டமுடையவனாக இருப்பதற்கு நம் எல்லா வகையிலும் துணை செய்யணும். ஆக பள்ளிகளிலே வளர்க்கின்ற முறைகளிலிருந்து அவனை எதிர்காலத்துல நல்ல வகைகளாக மாற்றுகின்ற பொழுது நல்ல சிந்தனை தெளிவுடைய, அறிவு திறன் வாய்ந்திருக்கக்கூடிய நல்ல நல்ல புத்தகங்களை மாணவர்களிடத்திலிருந்து கற்பிக்கக்கூடிய பழக்கத்தை பெற்றோரும் ஆசிரியரும் கடைபிடிக்க வேண்டும். பள்ளி நூலகங்களை பயன்படுத்த வேண்டும். அறிவு சார்ந்த நிலைகளிலே அவனை உயர்த்துவதற்கு நாம் துணை செய்ய வேண்டும். ஆக எந்த ஆங்கிலமா தமிழா என்பது முக்கியமல்ல, அவன் எந்த அறிவை பெற்றிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவனை கொண்டு வருவதற்கு நாம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவனுடைய கல்வியை நம்மளால உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய கருத்துங்க.
ஐயா, நீங்க சொன்னது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த திறன் பேசி போன் பார்க்கக்கூடிய அந்த நேரம் அதிகரிச்சிருச்சு, புத்தகம் படிக்கக்கூடிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த போன்ல இருந்து அந்த ஒரு வெளியே கொண்டு வந்து உலகம் அப்படிங்கறது வேற இருக்குது, இன்னும் நீ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஊட்டி அந்த தொலைபேசி இதுல இருந்து கவனத்தை படிப்புல செலுத்துறதுக்கு எப்படி அவங்களுடைய கவனத்தை நம்ம மாத்தணும், அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அறிவுரைகள், நம்ம செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்னங்க ஐயா?
காலையில எழுந்த உடனேயே மாணவனை டியூஷனுக்கு அனுப்புவதும் பள்ளிக்கு உடனே அனுப்புவதும் இதனை கட்டாய கடமையாக இல்லாமல் மாணவனுக்கு என்று இயல்பான ஒரு அறிவு திறனை அவனுக்கு கொள்ளக்கூடிய விளையாட்டுல, அல்லது இருக்கக்கூடிய மியூசிக் கருவிகளில, அல்லது பொதுவான பொது செய்திகளை படிக்கக்கூடிய வகைகளில மாணவனுக்கு இடம் கொடுக்கணும். இந்த நிலை அப்படி இல்லவே இல்லை. நான் தனியார் பள்ளியில இருப்பதனால் சொல்லுகிறேன், காலையில் 7 மணிக்கு வகுப்பு, அவனை 5 மணிக்கே எழுப்பி அனுப்பி கொண்டு வந்து 7 மணிக்கு விட்டார்னா மாலையில 5:30 வரைக்கும் வகுப்பு. அப்ப இங்கேருந்து போனவொடனே மறுபடியும் அவன் தனியார் டியூஷனுக்கு போயிட்டு பள்ளியிலே படிக்கக்கூடிய சூழ்நிலை. இதனால மாணவனுடைய மூளை கசங்கடிக்கப்படுகின்ற பொழுது வேறு வழியே இல்லாமல் அவன் கைபேசியை, அவன் அலைபேசியை நாடுகின்ற சூழ்நிலையிலே இருக்கிறது. வீட்டுக்கு போனவனே பெற்றோர்கள் அன்பாக அரவணைத்து, உறவினர்களை அரவணைத்து, அவனுக்கு ஒரு அன்பு காட்டக்கூடிய, அவனிடத்தில் அன்பு காட்டக்கூடியவர்கள் நெருங்கி இருக்கின்ற பொழுது இந்த பழக்கத்திலிருந்து விடுபடலாம். அது முதல் நல்ல சிந்தனையுடைய பழக்க வழக்கம் நிறையக்கூடிய வகைகளிலே அவனுக்கு கற்பித்தல் பழக்கத்தையும், இந்த வீடுகளிலே வாசிப்பு பழக்கத்தையும் அவனை கொண்டு வந்தால் இதிலிருந்து அவனை விடுபட வைக்க முடியும். பொதுவான சிந்தனைகள், பொதுவான எண்ண போக்குகள், வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுடைய தொடர்பு, இவற்றையெல்லாம் மாணவன் கற்றுக்கொண்ட வகைகளிலே நாம் அவனுக்கு புரிதல் உணர்வு செய்தால் தான் அவனுடைய இந்த கைபேசி தொலைவு அவனை நாம் நிறுத்த முடியும். கைபேசினால் உயர்ந்த நன்மைகள் கிடைந்தாலும் அவன் ஆரம்பத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கும். நல்ல உணர்வுகளை அவனுக்கு கொடுத்தா தாங்க, அவனை புரிய வைக்கல, அட தம்பி பணத்தை கொடுறா பொருள் கிடைக்கும், பாசத்தை கொடுத்தா அன்பு கிடைக்கும்டா, உரத்தை கொடுத்தா விளைச்சல் கிடைக்குது, தவறு செய்தால் தண்டனை கிடைக்கும், தட்டி கேட்டால் நீதி கிடைக்கும், போட்டு பார்த்தால் விடை கிடைக்கும், உழைப்பை கொடுத்து பாருடா, படிப்பை படிச்சு பாருடா, உனக்கு வாழ்க்கை உயர்வு கிடைக்கும். அதோ அந்த அர்ஜுனன் எப்படி அந்த துரோணாச்சாரியிடமிருந்து அந்த இலக்கு நோக்கி மேலே கட்டப்பட்டிருக்கின்ற கழுகை நோக்கி, அந்த கழுகை நோக்கி எத்தனையோ வீரர்கள் இருந்தாலும் அர்ஜுனன் மட்டும் இலக்கு தவறாமல் அடித்தானே, அந்த இலக்கு போல் உனக்கு இலக்கு வேண்டும், உனக்கு கொள்கை வேண்டும், நான் இதுதான் ஆவேன் இதுதான் ஆவேன் என்று லட்சிய வெறியை அவனிடத்தில், வெறி எடையில ஒற்று சேர்த்தம்னா வெற்றி, நீ வெறி கொண்டால் வெற்றி அடையலாம். ஆகையினாலே படிப்பின் மீது வெறியும், நீ வாழ்க்கையிலே உயர்வு அடையலாம் என்ற தன்னம்பிக்கையும் உனக்கு இருக்கணும். அப்படி என்பது வெறியையும் தன்னம்பிக்கையும் அவனை ஊட்டக்கூடிய சமூக சூழல், வீடும் நாடும் சமுதாயம் அமைந்தால் அவன் இதிலிருந்து விடுபடலாம் என்பது தெளிவான உண்மை.
ஐயா, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வி சூழலுக்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உடற்கல்வி உடற்பயிற்சியும் அதே போல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையும் எந்த அளவுக்கு அவனுக்கு அவசியமான தேவையா இருக்குங்க ஐயா, அதை பத்தி சொல்லுங்க.
ஆமாங்க, அது அடிப்படையான உணர்வு. யாருமே பள்ளியில விளையாட்டு பயிற்சியை விளையாட்டுத்துறையை அதிகம் நேசிக்கிறது இல்ல. இயல்பான விளையாட்டுத்துறை தன்னை அறியாமல் திறன் பெற்றவன் மட்டும் போட்டிகளில் பங்கு பெறுகிறான். ஆனால் விளையாட்டு என்பது உன்னுடைய உடல் திறனே, உடல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், உடல் உனக்கு முக்கியம் அப்படி என்று சொல்லக்கூடிய, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்வதை போல, நீ உடலை வளர்க்கணும் அப்படிங்கறத உடற்பயிற்சியில அவனுக்கு ஆர்வத்தை கொண்டு வரக்கூடிய வகையில அவனை விளையாட விடணும். இன்னும் வீடுகளில் இருந்தால் அவனுக்கு தனியாக இந்த விளையாட்டு கூடங்களில் அனுப்பி அவனுடைய உடற்பயிற்சி கூடங்களையும் செய்தல் வேண்டும். மூளையும் உடல் உழைப்பும் அவனுடைய மூளையும் வளரக்கூடிய வகையிலே, தெரியாமலா நீ சொன்னாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவர்களுக்கு அதுதானே மகிழ்ச்சி, நானும் ஒவ்வொரு பாடம் போடும் தன்மான உணர்ச்சி, உன் நரம்போடுதான் பின்னி வளரும் தன்மான உணர்ச்சின்னு சொன்னாங்களே, அப்படி ஆள் வளர்வதற்கும் அறிவு வளர்வதற்கும் இந்த இன்றைய கல்வி கூடங்கள் வாய்ப்பளிப்பதாக இருக்க வேண்டும்.
ஐயா, இன்றைய சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி கல்விய ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு செய்யணும் அப்படின்றப்ப ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பா இருந்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவங்க என்னென்ன பணிகள் செய்யும் பொழுது கல்வியில மாணவர்களும் சரி அந்த கல்வி முறைகளும் சரி கல்வித்துறையும் கல்வித்துறை அப்படிங்கிறத இந்த மாணவர்களுடைய கல்வியும் சரி பெற்றோர்களுடைய அந்த கவனிப்பும் எந்த அளவுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியதா இருக்குங்க ஐயா?
அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நகர்த்தி செல்கிற பொழுது மாணவனுடைய நலன் கருதக்கூடிய பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அவனுக்கு இயல்பான ஒரு ஆற்றலை அவன் இயல்பில பெறணும். அந்த இயல்பான ஆற்றலை அந்த மாணவன் பெறுவதற்கு பெற்றோர்கள் சில நேரங்களில வளைந்து கொடுக்க வேண்டும். பள்ளிகளில் போயிட்டு மார்க் எடுக்கலை என்றால் அவன் அறிவாளி இல்லை அப்படின்றது சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆசிரியர்களும் தான் கொடுத்த பாடங்களில் மதிப்பெண் பெறவில்லை என்றால் அவனுக்கு அறிவில்லை என்று ஒதுக்கிவிடப்படாது. அவன் எதனை நாடுகிறான், சென்ற முறை தேர்வு எடுத்தவன் இந்த முறை ஏன் தேர்வு எடுக்கவில்லை, அவனுடைய குறைபாடு எதிலே அமைந்திருக்கிறது என்று மாணவர்கள் ஆசிரியர்கள் கட்டாயம் கண்டுகொள்வார்களானால் அவனுடைய குறைபாடு நீங்கிவிடும். அதே போல தான் பெற்றோர்களும் பையன் கவனச்சிதைவாக இருக்கிறான் என்று சொன்னால் உடனடியாக அடிப்பதாலோ அல்லது வன்மையான சொற்களை பேசுவதனாலோ அவனை திருத்தி விட முடியாது. அவனோடு இயைந்து பழகி தோழமையோடு நட்பு கொண்டு அவனுடைய குறைபாடுகள் என்ன என்பதை அறிந்து அதனை நீக்கக்கூடிய வகைகளிலே ஒரு நண்பனாக நின்று தோளோடு தோல் கொடுக்கக்கூடியனாக இருந்து அவனுடைய குறைபாடை நீக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவன் அந்த பெற்றோர்களுக்கும் சரி அவனுடைய கல்வி கூடங்களும் சரி அவனால் வளர்ச்சி நிலையை பெற முடியும். நாம் உள்ளபடியாக வேதனை அடைவது அதுதான். ஒரு மாணவன் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவன் சேரக்கூடிய இடம் அப்படி இருந்தால் என்னங்க செய்வது? இப்போ நெசவு இருக்கு, துணி நூல் இருக்கு, அந்த நூல் நல்ல நெசவாளி கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அந்த நூல் அப்படியே பட்டு நூலாகி ஒரு நல்ல துணியாக ஆகி ஒரு பெண்ணுக்கு உடையில அணிந்து அழகான ஒரு ஆடையாக ஆகிவிடுகிறது. அதே நூல் ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன்கிட்ட கிடந்தா அது பட்டாங்கயிறாக மேல பறந்து அது கீழே விழுந்து அந்த பட்டாங்கல்லு அறுபட்டு உதவிப்பட்டு போய்கிறது. நூல் ஒண்ணுதான், அந்த நூல் நல்ல நெசவாளியின் இடத்தில் சேருகின்ற பொழுது துணியாகி விடுகிறது. அதே நூல் பாழடைந்த மாணவனிடத்தில் சேருகின்ற பொழுது அது பாழ்பட்டு விடுகிறது. கல் ஒண்ணுதான், அந்த கல்லை நல்ல தேர்மை வாய்ந்த திறமை வாய்ந்த சிற்பி கண்டுவிட்டார், அதன் உள்ளிருக்கும் சிலையை கொண்டு வருகின்றது. கல்லு இதுல அழகான சிலை இருக்கு, இதை நம்மளால் கொண்டு வர முடியும் என்று அவன் நினைக்கின்ற பொழுது நல்ல சிற்பி கல்லை சிலையாக்கி விடுகிறான். அதே கல்லு உபயோகமற்றவனிடம் போட்டால் அதனை உடைச்சு படிகளாக ஆக்கி விடுகிறான். நல்ல சிற்பியிடம் சேர்ந்த கல் மதிகளாக சிலைகளாக ஆகிறது. திறமையில்லாதவனிடத்தில் அந்த கல் சேர்ந்தா அது படிக்கட்டு மிதிகளாக ஆகிவிடுகிறது. எனவே ஆசிரியர் மாணவரும் தகுதி வாய்ந்தவரிடத்தில் சேருகின்ற பொழுதுதான் நல்ல மாணிக்கக்கல், அந்த மாணிக்கக்கல்லோடு மற்ற கல்லோடு சேர்ந்தாதான் மாலையாகி மதிப்பு. அந்த மாணிக்கக்கல் கூடங்களாக ஆகுவதற்கும் வகை இருக்கிறது. ஏனென்றால் சேரக்கூடிய இடங்களிலே நல்ல மாணவர்களோட கெட்டு போவதற்கு இதுதான் காரணம். மாணிக்கக்கல் கூடங்கள் ஆகிவிடுகிறது, சில நேரங்களிலே கூடங்கள் மாணிக்கக்கல்லாகவும் ஆகிவிடுகிறது நல்ல இடங்களில் சேருகின்ற பொழுது. எனவே சேர்க்கை அவசியம். எனவே ஒரு மாணவனை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர், ஆசிரியர், சமுதாயம், அந்த மாணவனுடைய சார்ந்திருக்கக்கூடிய சூழல்கள் இவைகையெல்லாம் ஒன்றுபட்டு இருக்குமேனால் நாம் நினைத்த வகைகளிலே அந்த மாணவனை உருவாக்க முடியும். நாம் எதனை நினைக்கின்றோமோ அந்த வகையிலே அந்த மாணவனை ஆக்க முடியும். அதற்கு இந்த சமுதாய சூழல் அவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான வேண்டுகோளாக இருக்குது.
ஐயா, இது வரைக்கும் கல்வி அப்படின்னா என்ன, ஒரு மனிதனுக்கு கல்வி ஏன் அவசியமாகிறது, இன்றைக்கு கல்வியில நம்ம எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கோம், இன்னும் கல்வியில நம்ம போகக்கூடிய அடையக்கூடிய தூரம் என்ன, கல்வியில நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இப்ப எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் எதிர்கொள்ளணும், குறிப்பா கல்வியில இன்னைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒத்துழைப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஐயா.
நேர்களே, இதுவரை காலம் போற்றும் கல்வி என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய கவிஞர் சி துரைமாணிக்கம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.